ஆஸ்திரேலிய தமிழ் வர்த்தக சம்மேளனம் அண்மையில் மிகச்சிறந்த தொழில் அதிபர்களுக்கான விருதுகளை வழங்கியிருந்தது. பெஸ்ட் உமன் ஆண்டர்பிரினர் அவார்ட், மிகச்சிறந்த பெண் தொழில் முனைவர் விருது, ஸ்ரீ சிவாஜினி மஞ்சுளா ஸ்ரீசந்திர போஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் மஞ்சு. உங்களை சிறந்த பெண் தொழில் முனைவர் என்று தெரிவு செய்திருக்கிறார்கள், அது குறித்து நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்?
அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதே நேரத்தில் எனக்கு வர முடியல, காரணம் எனது இரண்டு கடையிலையும் ஆள் பற்றாக்குறைவு.
விருது விழாவிற்கு உங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை?
கலந்து கொள்ள முடியவில்லை. விலகாலுக்கு நான் விழிக்கிட்டால் இங்கே வேற ரஃபிக் ஆயிடுமென்று சொல்வதற்காக நான் வர முடியல. அதுக்காக முதற்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரிடையும்.
நேர்களுக்கு அறிமுகமாக உங்களது பின்னணி பற்றி சற்று சொல்லுங்களேன் மஞ்சு.
நான் மதுரா டேக்அவே 5 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் மஞ்சுளா என்றால் கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும். மதுரா என்கிட்ட தான் எல்லாரும் கூப்பிடுவீர்.
ஆஸ்திரேலியாவுக்கு எப்பொழுது வந்தீர்கள்?
2005 வந்திருந்தேன். நான் வந்து நான் படாத துன்பமெல்லாம் நான் பட்டிருந்தேன். ஆரம்ப காலம் இந்த நாட்டுக்கு இறங்கிக்க எனக்கு யாரையுமே தெரியாது. அதே நேரத்தில் ஃபாதர் ஜோன் ஜோசோதி அவர் மூலம்தான் நான் சிறைச்சாலையில் என்னை மறுத்து வைத்திருந்தார். தடுப்பு முகாமில் 3 மாதம் அங்கிருந்தேன். அங்கிருந்து அவர்கள் மூலம்தான் ஜோன் ஜோசோதியை ஃபாதரை எனக்கு அருமமாக்கினார்கள். அவர் மூலம்தான் இன்னொரு 3 மாதத்தால் அவர் மூலம் இன்னொரு கிருஷ்ணமேரண்டேவை இந்த வீட்டை என்னை தங்க வச்சிருந்தேன். அதன்பின் அவர்களிடம் அவற்றை வீட்டில் 3 மாதம் தங்கியிருந்தேன். அதற்கு பிறகு ஹோட்டலில் ஆரம்ப காலம் நான் வேலை 10 வருஷமாக வேலை பார்த்திருந்தேன். அதன்பின் எனது பிள்ளைகள் வரவில்லை. 2009 எனது பிள்ளைகள், எனது 3 பிள்ளைகளும் தங்கச்சியின் 2 பிள்ளைகளையும் சோன் சோனி எடுத்திருந்தேன்.
நீங்கள் தனியத்தான் நீங்கள் வந்திருக்கிறோம்?
தனியத்தான் நான் வந்திருந்தேன். நான் படாத துன்பம் அளவு கணக்கில் சொல்ற நான் துயரம்.
அதாவது புகலிடம் கோரி நீங்கள் தனியாக படகு மூலம் வந்திருக்கோம்?
இல்லை, நான் ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தேன்.
இருந்தாலும் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டு
வந்திருந்தேன். எனக்கு அந்த நேரம் பிடிச்சோன்னு இன்னத்தை சொல்றதை இதை சொல்றேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன். வந்து 4 வருஷத்துக்கு பிற்பாடு தான் எனக்கு இந்த நாட்டில் பிஆர் கிடைச்சது. அதன் பிறகு தான் என் பிள்ளைகளை ஸ்பான்சர் பண்ணி இருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அவர்கள் 5 பேர் நல்ல நிலையில் இங்கே வந்து மூத்தவர் உள்ளத்தில் வேலை செய்துருக்கிறார். 2வது மகள் அக்கௌண்டிங் ஃபைனல் இயர் படிச்சுருக்கான். 3வது மகள் நர்சிங் செய்து கொண்டிருக்கிறான் ஃபைனல் இயர். தங்கச்சின்ன மகள் ஒரு ஆள் மெடிக்கல் சயின்ஸ் படித்து கொண்டிருக்கிறா. மாணவர் போன சித்திரை மாதம் 28 காலமாகிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம ஹோட்டல் எம்பிள்ஸ் இது ஃபேக்ட்ரியில் எம்பிள்ஸ்னு இருக்கிற காலத்தில் இந்த கடையை நான் வாங்கியிருந்தேன். அதில் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. எங்களோட தமிழ் மக்களுக்கு அநேகமாக மக்கள் மாறி மாறி என்னோடய வேலை செய்கிறதும் நல்ல ஒரு சிலர் என்னோட நீடித்து இந்த 5 வருட காலம் பிள்ளைன்னு இருக்கிறார்கள். நம்பிக்கையான பாத்திரங்களாகவும் இருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு முதல் வெண்பத்திலேயும் ஒரு மதுரா டேக் திறந்துருக்கிறோம்.
எத்தனை பேரை நீங்கள் பணிக்கு அமர்த்திருக்கீர்களா?
கிட்டத்தட்ட எல்லாருமா வாரதும் போகிறதும் அப்படி இப்படியாக 15-20 பேர் என்னோடய வேலை செய்து கொண்டிருக்கணும். வர்றதும் போகிறதுமாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 6 பேர் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த விருது வழங்கப்பட்ட பொழுது உங்களை பற்றி கூறினார்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு உதவி புரிந்து
வருகிறது. கல்யாணத்துக்கு காசு
அனுப்பியிருக்கிறேன்.
பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த ரீதியில் அவன் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சு ஒரு மகனாருக்கும் 2 மகளுக்கும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் புருஷன் செத்துட்டார், அவாக்கு கல்யாணம் செய்து வச்சிருக்கிறேன். அதை விட இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த பிள்ளையும் தன்னிச்சையாக தான் இருந்தவா. அவாக்கும் சீதனம் கொடுத்து கல்யாணம் செஞ்சு நல்லா தான் இருக்கேன். நம்ம வேலும் இன்னொரு பிள்ளை கனடாவில் இருக்கிறான், அவாக்கு நான் பேசி கல்யாணம் செய்து வச்சு நல்லா தான் இருக்கணும்.
இவர்கள் உங்களுடைய உறவுகள் அல்ல?
எந்த உறவுகள் இல்லை. ஒருவருமே உறவுகள் இல்லை. தற்காலமாக அந்த மெடிக்கல் சயின்ஸ் படித்தபடியே இப்போ திரும்பி இப்போ மெடிக்கல் சயின்ஸ் பாஸ் அவுட் பண்ணி வழியில் வந்துட்டேன். மற்றது முகாமில் இருந்த பிள்ளைகளுக்கு நான் எந்த பிள்ளைகள் வேற முதல் காசு அனுப்பியவியல் அந்த பிள்ளைகளுக்கு வீணை சகலதும் பிள்ளைகள் செய்து கொடுத்தல் உடுப்பில் இருந்து சாப்பாடுலேருந்து சகலதும் முரண்டி பிள்ளையாகவோ இல்லை. நாங்கள் மகளிர் கல்யாணத்துக்கு போன முட்டோம். அங்கே கை இல்லாமல் கால் இல்லாமல் கையேந்தி இப்படி கச்சான் இப்படி கொண்டு வந்து இப்படி கச்சான் போட்டுவேன். அதில் ஒரு 7 பேருக்கு நாங்கள் 500,000 ரூபா காசு மட்டும் இல்லை நான் எல்லாருக்கும் பயந்து கொடுத்துருந்தேன்னா. இன்னொரு தம்பி தெரியாத முகம் கிட்னியால் பாதிக்கப்பட்டிருந்தவர், அவருக்கு நிறைய காசுகள் கிட்னி மாத்துறதுக்கு எல்லாம் இங்கேயும் நான் வசூலித்து அவருக்கு அனுப்பியிருந்தேன். நான் 2-3 வருஷத்துக்கு முதல் அவர் காலமாயிட்டார். அவர் கிட்னியால் பாதிக்கப்படையில் பிறகு அவருக்கு வேறு நோயின்னு சொல்லி கிட்னி மாத்தினது பிறகு வேறு நோயின்னு சொல்லி அவர் இறந்துட்டார். அதுக்கும் நான் போய் செலவழித்து போட்டு வந்தேன் ஒரு 500,000 கிட்ட. இல்லை என்று சொல்கிறவருக்கு ஒரு நாளுமே நான் இல்லையன்னு சொல்கிறேன். இல்லை சாப்பிட வந்தாலும் வயிறுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாப்பாடு காணுமான்னு கேட்டுக் கொடுப்பேன். அனிமான மக்களுக்கு அப்படித்தான் பசிக்கிறதுக்கு தானே நாங்கள் இல்லைன்றோம். அதே நேரத்தில் இந்த சாப்பாடு வந்து முதல் நாள் சாப்பாடுன்ட்டு நான் ஒரு நாளுமே வச்சு கொடுக்குறதில்லை. நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதே நேரத்தில் மற்றவர்களும் அப்படி சாப்பிடக்கூடாது.
நல்லது. நீங்கள் 15 பேரை பணிக்கு அமைத்திருப்பதாக கூறினீர்கள், அதில் எத்தனை பேர் பெண்கள்?
பெண்கள் இங்கே 6 பேர் பெண்கள் வேலை செய்கிறார். 6-7 பேர்
அரைக்கிறேன் என்று சொல்லலாம்.
ஓ
சரி. உங்களுடைய டேக்அவே தூங்கவியில் ஒன்று இருக்கிறது, இப்பொழுது வென்ட்வத்தில் ஒன்று
டைனிங் அண்ட் டேக்அவே.
அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கு?
அதை இன்னும் கூடின இது ஆக்களை அமர்த்தி இன்னும் இதை விட விசேஷமாக நடத்தலாம்னு தான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டையும் சரிக்கு சரிய பின்பத்தில் இன்னும் எங்களுக்கு இப்போதான் ஆரம்ப காலம், அவ்வளோ பெருசாக கை கொடுத்ததாக இல்லை. இப்போ தான் அறிமுகமாகி கொண்டு வருகிறோம். இப்போ இன்னும் அதுவும் ஒரு எங்களுக்கு கூட வெற்றிகரமான எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறேன்.
பல மனக்கஷ்டங்களுக்கும் சிக்கல்களுக்கும்
நடுவிலே
நீங்கள் அதை மீறி துணிச்சலுடனும் ஒரு மன நம்பிக்கையுடனும் தொழில் படுகிறீர்கள். இன்றாவது இதெல்லாம் வேண்டாம் வெறுக்கிறது என்று சோர்வடைந்திருக்கிறீர்கள்?
அப்படி இன்னும் சோர்வடையே இல்லை. அந்த கட்டம் எனக்கு வேற இல்லை. இன்னாலேயும் என்ற ஒரு இதில் இன்னால் வெற்றிகரமாக முடிக்க இயலும் என்ற ஒரு கட்டத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன்.
அதற்கு என்ன காரணம்
என்னென்னு சொன்னால், நான் தன்னிச்சையாக இந்த நாட்டுக்கு வந்தேன். தன்னிச்சையாகவே இருந்த கேட்க சரியா பாதிக்கப்பட்டிருந்தேன் நான். அதால் அந்த இது மற்றவனுக்கும் அப்படி இருக்கக்கூடாது. இன்னால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஒரு வேலைக்கு போனால் 10-15 பேர் எங்களுக்கு அப்படி இன்டர்வியூக்கு வருவினும். அதில் முதலிடம் அதுக்குள்ள உள்ளவைக்கு சப்போர்ட் பண்ணித்தான் அதில் வேலை விடுபடும். மற்ற வேலைக்கு கிடையாது. எங்கட கடையில் அப்படி இல்லை. நான் எனக்கு யார் வேலைக்கு வரீனா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான்னு பார்த்து தான் முதல் நான் அவனுக்கு இல்லையென்று ஒரு நாளுமே நான் சொன்னதில்லை. வேலை அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகுது நான் கொடுத்துத்தான் வேலை விடுவேன்.
உங்களைப் போல ஒரு நிலையில் இருப்பவருக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்?
இன்னமும் யாரும் செய்ய போயினும் என்று சொன்னால் ஊக்குவிப்பேன். என்னால் இயன்றளவு அவளுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்து நான் உதவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கும் பின்னுக்கு நிற்கிறேன். இல்லை ஒரு சில கடைகளில் சாமான்கள் இல்லை, எங்களுக்கு தேவை ஆக்கள் தேவையான ஆக்களை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே இதில் அவளுக்கு ஒரு சாமான் இல்லையென்றால் எங்களை கடையிலேருந்து நான் அவைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்குது. என்ன தேவை அவைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களை ஸ்டாஃபை கொண்டு செய்து அவை கொடுக்கக்கூடியதை ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுக்கறது இருக்கிறேன்.
மிக நன்றி அம்மா.
நான் ஷேம் அங்கே அவை இல்லை சகலருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். பெறாததுக்கும் முதற்கண் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பெறாத முடியாத நிலைமையில் அன்றைக்கு நான் எனக்காக எல்லாரும் பிறகு பார்த்துருந்தவே என்னை முடியே இல்லை. என்ன ரெண்டு கடையிலையும் அந்த பக்கத்துணையில் ரெண்டு பகுதியிலையும் இல்லை. எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன்.
மிக நன்றி அம்மா. நன்றி.